आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
வாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வணக்கம், நான் ரவீஷ்குமார். பிஜேபியின் தேர்தல் அறிக்கை தற்போது பகிரங்கமாகிவிட்ட நிலையில் இளம் வாக்காளர்கள் ஒரு முடிவை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இன்று வேலை வேண்டுமா, அல்லது 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற வாக்குறுதி வேண்டுமா? அவர்கள் உடனடி வேலை அல்லது தொலைதூர கனவுகளை விரும்புகிறார்களா? வேலையின்மை காலங்களில் உண்மையான வேலை வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை என்றால் ஒரு வேலையை பற்றிய வெறும் கனவு கூட ஈழ்க்கும். இந்தியாவின் இளைஞர்கள் மதவெறி மற்றும் வலுவான தேசத்தின் பார்வையால் உற்சாகமடைந்து பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்புகள் பற்றிய வாக்குறுதிகளை காணலாம். இருப்பினும் அரசாங்க வேலைகள் பற்றி குறிப்பிட்ட குறிப்பு எதுவும் இல்லை. தேர்வுத்தாள் கசிவுகளை தடுக்க ஒரு முன்மொழியப்பட்ட சட்டம் மட்டுமே உள்ளது. இது உபி இல் இதுபோன்ற கசிவுகள் ஏற்பட்டாலும் அதன் 9வது ஆண்டில் முன்னுக்கு வந்தது. பாஜகவின் சங்கல் பத்ராவில் குறிப்பாக இளைஞர்களை குறிவைத்து மற்றும் குவோட் வேலைகள் மற்றும் குவோட் என்பதற்கு பதிலாக மற்றும் குவோட் வேலைவாய்ப்புகள் மற்றும் குவோட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் 1 கோடி வேலைவாய்ப்புகள் என்று வாக்குறுதி அளித்ததைப் போலல்லாமல் 2014இல் 2 கோடி வேலைகள் வழங்கப்படும் என்று பிஜேபியின் முந்தைய வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையில் காணப்படவில்லை. மாறாக உறுதியான மற்றும் நம்பகமான வேலைவாய்ப்பு தரவு இல்லாததால் எதிர்க்கட்சிகளை நிதி அமைச்சர் விமர்சிக்கிறார். இருந்தபோதிலும் மோடி அரசாங்கம் 10 வருடங்களாக வேலைவாய்ப்பு விவரங்களை வெளிப்படைத்தன்மையுடன் சேகரிப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்த தவறிவிட்டது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பகத்தன்மையற்ற தரவுகள் என்று குற்றம் சாட்டுகின்றன. வேலைவாய்ப்பை கணக்கிடுவதற்கான ஒரு உறுதியான அமைப்பை உருவாக்குவதற்கான எந்த அர்ப்பணிப்பும் இந்த விஞ்ஞாபனத்தில் இல்லை. இந்த அறிக்கை இந்தியாவின் பொருளாதாரத்தை உலகின் 3வது பெரியதாக மாற்றும் வாக்குறுதிகளுடன் பெரிய கனவுகளை கொண்டுள்ளது. ஆனால் இந்த வளர்ச்சி எவ்வாறு வேலைவாய்ப்பாக மாறும் என்பதை குறிப்பிடவில்லை. கடந்த 10ஆண்டுகளில் ஸ்கில் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, PM விஸ்வகர்மா, முத்ரா போன்ற முன்முயற்சிகளால் எவ்வளவு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பாஜக தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்க வேண்டும். வெளிப்படையான தேர்வுகள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தேர்தல் அறிக்கை கூறினாலும் அது சரியான புள்ளிவிவரங்களை வழங்க தவறிவிட்டது. உருவாக்கப்படும் வாய்ப்புகள் இளைஞர்களின் கற்பனையை மிஞ்சும் என்று பிரதமர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களுக்கு முன்னோடியில்லாத வாய்ப்புகளை உறுதியளித்து பல்வேறு துறைகளில் உலகளாவிய மையமாக இந்தியாவை இந்த அறிக்கை முன்வைக்கிறது. எவ்வாறாயினும் இந்த வேலை வாய்ப்புகள் எப்போது எப்படி அமையும் என்பது தெளிவற்றதாகவே உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் உற்பத்தித் துறையில் வேலைவாய்ப்பின் கணக்கு குறிப்பிடும்படியாக இல்லை. அதற்கு பதிலாக பெரிய தரிசனங்களுடன் மாற்றப்பட்டது. ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் அறிக்கையும் பிரச்சினைகளில் அதன் முன்னோக்கை பிரதிபலிக்கிறது. காங்கிரஸ், SP, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் RJD போன்ற கட்சிகள் வேலைவாய்ப்பை மையமாக கொண்ட கட்சிகளுக்கு நேர்மாறாக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கவலைகள் குறித்த அக்கறையின்மை குறித்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை தெரிவிக்கிறது. மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியாவில் வேலைவாய்ப்பின் நிலை குறைந்த ஊதியம் பெறும் வேலைகளால் வகைப்படுத்தப்படுகிறது. ஆனால் வேலையின்மை வளர்ச்சியின் கதையை பராமரிப்பதில் கவனம் செலுத்தும் பிரதான ஊடகங்களால் விரிவாக விவாதிக்கப்படவில்லை. சரி, தவறு என்று பிரித்து அறிய முடியாமல் போராடும் அளவுக்கு இந்தியா தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு பற்றிய சமீபத்திய அறிக்கைகள் இந்த பிரச்சினையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. dataforindia.com இல் அபிஷேக் வாக்மரேயின் அறிக்கை, சீனாவில் 55% பேர் சம்பளம் பெறும் பதவிகளை வகிக்கிறார்கள், இந்தியாவில் 20% பேர் மட்டுமே உள்ளனர். இலங்கையில் இந்த எண்ணிக்கை 58%, அமெரிக்காவில் 90% தாண்டியுள்ளது. சம்பள வேலைகள் என்பது தனிநபர்கள் நிலையான மாதச் சம்பளத்தை பெறுவது, பொதுவாக உற்பத்தி, சுகாதாரம், வணிகம், தொழில்நுட்பம் மற்றும் கல்வித்துறைகளில் காணப்படும். இந்தியாவில் அனைத்து சம்பள வேலைகளும் சமமாக இல்லை என்று வாக்மரே குறிப்பிடுகிறார். சம்பளம் பெறும் தொழிலாளர்களில் 42% பேர் மட்டுமே ஒப்பந்தங்களை எழுதி வைத்துள்ளனர். மேலும் 53% பேர் மட்டுமே ஊதியத்துடன் கூடிய விடுப்புக்கு தகுதி பெற்றுள்ளனர். மற்றவர்கள் இந்த பலனை அனுபவிக்கவில்லை மற்றும் விடுப்பு எடுப்பதற்காக சம்பளம் பிடித்தம் செய்யப்படுகிறது. சமூக பாதுகாப்பு தொடர்பான நிலைமையும் இதேபோல் மோசமாக உள்ளது. இது இருந்தபோதிலும் சிலர் உண்மைகளை புறக்கணிக்க தேர்வு செய்யலாம். ஆனால் புள்ளிவிவரங்கள் இந்தியாவில் வேலைகளின் தரம் குறைவாக இருப்பதாக தெளிவாக குறிப்பிடுகின்றன. பல வேலைகள் அதிகப்படியான வேலைக்கு குறைந்த ஊதியத்தை வழங்குகின்றன. அதனால்தான் அரசாங்கம் சுயாதீனமாக இந்த தரவை சேகரிக்கவோ வெளியிடவோ இல்லை. இது போன்ற ஆய்வுகளையும் துல்லியமான தகவல்களை வழங்காமல் நிராகரிக்க அனுமதிக்கிறது. இந்தியாவின் பணியாளர்கள் 58 கோடி பேர் உள்ளனர் என்றும், அதில் 56 கோடி பேர் வேலையில் உள்ளனர், 2 கோடி பேர் வேலையில்லாமல் உள்ளனர் என்றும் வாக்மரேயின் அறிக்கை கூறுகிறது. 26 கோடி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் விவசாயத்துறையில் இன்னும் பாதி பேர் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பிஜேபி குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு MSP உத்தரவாதம் அளிக்கவில்லை. கூடுதலாக 14 கோடி பேர் தொழில்துறையிலும் 16 கோடி பேர் சேவைகளிலும் பணிபுரிகின்றனர். விவசாயத்தை விட்டு வெளியேறியவர்களில் 7.5 கோடி பேர் கட்டுமானத்துறையிலும் 6.5 கோடி பேர் உற்பத்தித் துறையிலும் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இதனால்தான் பிரதமர் வேலைவாய்ப்பு பற்றி வெளிப்படையாக பேரணிகளில் பேசுவது அரிது. உதாரணமாக, ரிஷிகேஷில் அவர் ஆற்றிய உரையில் சுற்றுலா மற்றும் ஸ்டார்ட் அப்களை வேலைவாய்ப்புக்கான ஆதாரங்களாக குறிப்பிட்டார். ஆனால் இந்த புதிய துறைகளில் வேலை உருவாக்கம் குறித்த தரவுகளை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது. மார்ச் 2024 INC 42 நடத்திய ஆய்வில் 2022 முதல் 130 ஸ்டார்ட் அப்கள் 37,260 பேரை பணிநீக்கம் செய்துள்ளதாகவும், ஸ்டார்ட் அப் நிதியளிப்பு கணிசமாக குறைந்து 2023 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கிறது. 2019 முதல் வேலை எண்ணிக்கையை பாஜக தவிர்த்து வருகிறது. அதற்கான வெளிப்படையான அமைப்பு இல்லை. துறைகள் முழுவதும் வேலைவாய்ப்பு தரவுகளை சேகரித்தல். மோடி அரசாங்கத்திடம் நேர்மறையான வேலைவாய்ப்பு தரவு இருந்தால் அது நிச்சயமாக அனைத்து வகையான ஊடகங்களிலும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் இந்திய வேலைவாய்ப்பின்மை அறிக்கை இந்தியாவின் வேலையில்லாதவர்களில் 83% பேர் இளைஞர்கள் என்று எடுத்துக்காட்டுகிறது. 2000 35% வேலையற்ற இளைஞர்கள் இடைநிலை வரை கல்வி கற்றனர். 2022 இந்த எண்ணிக்கை 65.7% உயர்ந்துள்ளது. இது இடைநிலை கல்வி உள்ளவர்களிடையே வேலையின்மை கடுமையாக அதிகரிப்பதை குறிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தை கண்காணிப்பதற்கான மையத்தின்படி ஜனவரி மாத நிலவரப்படி 2023 அக்டோபர் டிசம்பர் காலாண்டில் இளைஞர்களிடையே வேலையின்மை விகிதம் அதிகரித்துள்ளது, குறிப்பாக 20-34 வயதுடையவர்களிடையே. 2022 விவசாயிகளுக்கு எப்படி இரட்டிப்பு வருமானம் வழங்கப்படும் என இளைஞர்களுக்கு 2047 ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியாவை காண்போம் என்று வாக்குறுதி அளிக்கப்படுகிறது. 25-29 வரை வயதுடையவர்களிடையே வேலையின்மை 42 மாத உச்சத்தை எட்டியுள்ளது. இது வேலையின்மையின் அதிகபட்ச அளவை குறிக்கிறது. கடந்த 30 மாதங்களில் 30-34 வரை வயதுடைய இளைஞர்களிடையே இது காணப்பட்டது. குறைந்த சம்பளத்தில் வேலைவாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கும் வகையில் வேலை நிலைமைகள் இருக்கும் போது வறுமை எப்படி ஒழிக்கப்படுகிறது, யாருடைய வறுமை நிவர்த்தி செய்யப்படுகிறது என்று கேள்வி எழுப்ப வேண்டும். அப்படியானால் இன்றைய இந்தியாவில் யார் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளாக ஏழைகளின் நலன் குறித்து தொடர்ந்து பேசி வந்தாலும் பணக்காரர்கள் மட்டுமே பணக்காரர்களாக மாறியதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் காங்கிரஸ் மட்டுமே அரசாங்கத்தை மற்றும் குவோட் ஷூட் பூட் மற்றும் குவோட் அரசாங்கம் என்று குற்றம் சாட்டியது. ஆனால் இப்போது பல கணிசமான ஆராய்ச்சி ஆய்வுகள் மோடியின் ஆட்சியில் கோடீஸ்வரர்கள் செழித்து வருகிறார்கள் என்பதற்கு ஆதாரங்களை முன்வைக்கின்றன. பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸில் உள்ள உலக சமத்துவமின்மை ஆய்வகம் உலகில் தற்போது அதிக சமத்துவமின்மையை கொண்ட நாடு என்று கண்டறிந்துள்ளது உங்களுக்கு தெரியுமா? நிதின் பார்தி, லூகாஸ் சான்சல், அன்மோல் சோமஞ்சி மற்றும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற தாமஸ் பிகெட்டி ஆகியோர் இந்தியாவில் வருமானம் மற்றும் செல்வச் சமத்துவமின்மை 1922 முதல் 2023 வரை கோடீஸ்வர ராஜ்யத்தின் எழுச்சி என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை தயாரித்துள்ளனர். இந்த சமத்துவமின்மை அறிக்கை வெளியிடப்பட்டபோது அரசாங்கத்தை ஆதரிக்கும் பொருளாதார நிபுணர்கள் அதை விமர்சித்தனர். இருப்பினும் இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த அனைத்து விமர்சனங்களையும் நிவர்த்தி செய்துள்ளது. மேலும் சமத்துவமின்மை அறிக்கையை தயாரித்த பொருளாதார வல்லுநர்கள் தங்கள் அறிக்கையின் துல்லியத்துடன் நின்று விமர்சனத்தை ஆதாரமற்றவை என்று நிராகரித்துள்ளனர். நீங்களும் படிக்கலாம். இந்தியாவில் செல்வந்தர்கள் மட்டுமல்ல, கோடீஸ்வரர்களும் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களின் செல்வமும் சொத்துக்களும் பன்மடங்கு பெருகும். சுதந்திரத்திற்கு பிறகு சமத்துவமின்மை வீழ்ச்சியடைந்தது, ஆனால் 2000க்கு பிறகு அது உயர்ந்துவிட்டது. இன்று மோடியின் ஆட்சியில் சமத்துவமின்மை பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இருந்ததை விட அதிகமாக உள்ளது. அதாவது ஏழைகள் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவும் மாறிவிட்டனர். மக்கள் தொகையில் 70% செல்வத்தை நீங்கள் இணைத்தால் அது மேல் 1% செல்வத்தை விட குறைவு. ராகுல் காந்தி சொல்வதை கேளுங்கள். இந்தியாவில் உள்ள 22 பணக்காரர்களிடம் 70 கோடி பேரின் சொத்து உள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தலித்துகள், பழங்குடியினர், ஏழை எளிய சாதியினர் என 70 கோடி மக்கள் ஒருபுறம், மறுபக்கம் 22 பேர். இந்த 70 கோடி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? விவசாயிகள் MSP கோரி வருகின்றனர். இளைஞர்கள் வேலை கேட்கிறார்கள். பணவீக்கத்திலிருந்து காக்க பெண்கள் கெஞ்சுகின்றனர். ஆனால் யாரும் கேட்பதில்லை என்றார். அரசாங்கம் ஒரு மற்றும் கோட் ஷூட் பூட் மற்றும் கோட் அரசாங்கமாக இருப்பதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார். அங்கு சிலர் மட்டுமே பணக்காரர்களாகி வருகின்றனர். மேலும் அனைத்து வணிகங்களும் ஒரு சிலரின் கைகளுக்கு செல்கிறது. இது புதிதல்ல. இந்தியாவில் சாமானியர்களின் வருமானம் அதிகரிக்கவில்லை, குறைகிறது என்றும், மக்கள் தொகையில் 1% அனைத்து செல்வங்களும் குவிந்து வருவதாகவும் ஆக்ஸ்பாம் அறிக்கை பல ஆண்டுகளாக கூறி வருகிறது. இதன் பொருள், சமத்துவமின்மையும் வறுமையும் சமூகத்தில் ஆபத்தான விகிதத்தில் அதிகரித்து வருகின்றன. ஏப்ரல் 2023 வெளியிடப்பட்ட ஆக்ஸ்பாம் அறிக்கையின்படி இந்தியாவில் 5 விழுக்காடு மக்கள் நாட்டின் 60% செல்வத்தை வைத்துள்ளனர். இந்த செல்வத்தின் மீது 2% வரி விதித்தால் கூட ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படும் இந்தியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு உணவு கிடைக்கும் என்று அறிக்கை பரிந்துரைத்தது. காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பில் PLFS இருந்து ஒரு அரசாங்க புள்ளி விவரத்தை வழங்குகிறேன். 2019 முதல் 2020 புள்ளி விவரங்கள். இந்த நாட்டில் மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கும் எவரும் முதல் 10% மக்களுக்குள் வருவார்கள் என்பதை காட்டுகிறது. இது நாட்டின் மக்களின் வருமான நிலையை பிரதிபலிக்கிறது. சாமானியர்களின் பொருளாதார சக்தி அழிந்து வருகிறது. இன்னும் இந்தியா 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் கனவு விற்கப்படுகிறது. தாமஸ் பிக்கெட்டி, லூகாஸ் சான்சல், அன்மோல் சோமஞ்சி மற்றும் நிதின் பார்த்தி ஆகியோர் தங்கள் அறிக்கையில் 2022 முதல் 2023 ஆம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருமானத்தில் 22.6% மக்கள் தொகையில் 1% மட்டுமே சென்றதாக கூறியுள்ளனர். அதாவது நம்மை போன்றவர்களின் கடின உழைப்பால் கிடைக்கும் செல்வத்தின் கணிசமான பகுதி 1% மட்டுமே செல்கிறது. 2022 முதல் 2023 ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் 1% மக்கள் நாட்டின் செல்வத்தில் 40.1% வைத்திருந்தனர். இது வரலாற்று ரீதியாக உயர்ந்த எண்ணிக்கையாகும். 1961 13% வருமானம் மட்டுமே மேல் 1% சென்றது. இந்தியாவை கோடீஸ்வரர்கள் ஆளுகிறார்கள் என்று பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் தெரிவித்துள்ளது. அவர்களின் அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள 1/4 மக்கள் உலகில் வேறு எந்த நாட்டையும் விட அதிக செல்வத்தை குவித்துள்ளனர். இது மற்ற நாடுகளை விட இந்தியாவில் சமத்துவமின்மை கணிசமாக அதிகமாக இருப்பதை குறிக்கிறது. டெலாய்ட் கணக்கெடுப்பின்படி கடந்த 4 ஆண்டுகளில் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் சம்பளம் சராசரியாக 40% அதிகரித்துள்ளதாக கடந்த வாரம் மின்ட் தெரிவித்துள்ளது. கோவிட்க்கு முன் CEOவின் சராசரி வருமானம் இப்போது இருப்பதை விட 40% குறைவாக இருந்தது. 2024 சராசரி CEO வருமானம் 13.8 கோடியாக இருந்தது. இந்த அறிக்கை 400 நிறுவனங்களை ஆய்வு செய்து கடந்த 4 ஆண்டுகளில் 20 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டும் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் எண்ணிக்கை 2x அதிகரித்துள்ளது. December 2023 எகனாமிக்ஸ் டைம்ஸில் அலேக் ஆங்ரே மற்றும் பிரியங்கா சால்வே வெளியிட்ட அறிக்கையுடன் இதை வேறுபடுத்தி பாருங்கள். நிஃப்டி 500 உள்ள நிறுவனங்களை பகுப்பாய்வு செய்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் IT மற்றும் உற்பத்தி நிறுவனங்களில் தொழிலாளர் செலவுகள் குறைந்துவிட்டன அல்லது அதே நிலையில் இருப்பதை கண்டறிந்தனர். பணவீக்க விகிதாச்சாரத்தில் ஊதியங்கள் மற்றும் சம்பளங்கள் அதிகரிக்கவில்லை. மேலும் பணியாளர்கள் செலவுகளை சமாளிக்க கடன்களை வாங்குவதற்கு வழிவகுத்தது. இதனால் பாதுகாப்பற்ற கடன்களின் பிரச்சினை அதிகரிக்கிறது. நிறுவனங்களுக்குள்ளேயே பெரும்பாலான ஊழியர்களின் சம்பள உயர்வு ஸ்தம்பிதமடைந்துள்ளது. உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே அதிகரிப்பதை இது குறிக்கிறது. மேலும் நீங்கள் மதம் அல்லது கோவில்களை அடிப்படையாக கொண்டு வாக்களிக்கிறீர்கள் என்றால் முக்கியமான பொருளாதார பிரச்சினைகளை நீங்கள் கவனிக்கவில்லை. நிறுவனங்கள் நிதி இல்லை என்று கூறும்போது ஏன் பாஜகவுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை நன்கொடையாக அளிக்க முடியும்? அல்லது ஒரு அரசியல் கட்சி எப்படி சுமார் 13,000 கோடி நன்கொடைகளை அறிந்த ஆதாரங்களிலிருந்து வசூலித்தது என்ற கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸில் நிதின் பார்தி, லூகாஸ் சான்சல், அன்மோல் சோமஞ்சி மற்றும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்ற தாமஸ் பிகெட்டி ஆகியோர் 2015 முதல் 2016 வரை மற்றும் 2020 முதல் 2021 வரைக்கு இடையில் அரசாங்க கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் 50% கீழ் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. மக்கள் தொகை 14.4%லிருந்து 9.8% வெகுவாக குறைந்துள்ளது. இது இந்திய மக்களின் மோசமான பொருளாதார நிலையை பிரதிபலிக்கிறது, மத மற்றும் கலாச்சார பெருமைகளை பறிக்கிறது. வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வாக முத்ரா கடன் மற்றும் சுயதொழில் ஆகியவற்றை மோடி அரசு வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் 2023 இந்து பிசினஸ் லைனில் ஜெயதி கோஷ் மற்றும் சிபி சந்திரசேகர் அளித்த அறிக்கைகள் சுயதொழில் செய்பவர்கள் தங்களுக்கு விருப்பமான துறைகளில் வேலை செய்வதில்லை, ஆனால் தேவையின் காரணமாக ஏப்ரல் மற்றும் ஜூன் 2019 இடையில் அவர்கள் பெற்றதை விட குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறது. ஜெயதி கோஷ் அறிக்கை உண்மையான பிரச்சினை வேலைவாய்ப்பை மட்டும் அல்ல, ஆனால் வேலையில் இருப்பவர்களின் வருமானம் தேக்கமடைவது அல்லது குறைவது சேமிக்க இயலாமைக்கு வழிவகுக்கும் என்று அறிக்கை வலியுறுத்துகிறது. செப்டம்பர் 2023 ரிசர்வ் வங்கி தரவு 2023 நிதியாண்டில் குடும்ப சேமிப்பு 50 ஆண்டுகளில் மிகக் குறைவாக இருந்தது. 2022 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.2%லிருந்து 5.1% குறைகிறது. PLFS 2022 முதல் 2023 வரையின் படி கிராமப்புற பணியாளர்களில் 24.6% சம்பாதிக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ₹100 குறைவாகவும் நகர்ப்புற தொழிலாளர்களில் 10% பேர் இதேபோன்ற நிலையில் உள்ளனர். இது பரவலான பொருளாதார நெருக்கடியை எடுத்துக்காட்டுகிறது. தொழிலாளர்கள், அதாவது நகரங்களில் பணிபுரிபவர்கள், ₹100 குறைவாகவே சம்பாதிக்கின்றனர். சந்தோஷ் மெஹ்ரோத்ரா தனது கட்டுரையில் 2020 முதல் 2023 வரை ஆண்டுகளில் வெறும் 3 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 5 கோடி பேர் சம்பளம் இல்லாத குடும்பத்தில் சேர்ந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்கள் கூடுதலாக நகர்ப்புறங்களில் உள்ள 50 லட்சம் பேர் இந்த பிரிவில் சேர்ந்துள்ளனர். தலைவனுக்குத் தெரியும், உன் பாக்கெட் காலியானது, முகம் தாழ்ந்தது, அதனால் உன்னை பெருமையடிக்கும்படி மதத்தின் பெயரால் உன்னை பெருமிதத்தால் நிரப்புகிறான். பிரதமர் சொல்வதைக் கேளுங்கள் மற்றும் குவோட், இன்று நாடு செல்லும் திசையை பாருங்கள், காங்கிரஸின் மொழியை பாருங்கள். இன்று உலகில் இந்தியாவின் அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரித்து வருகிறது. இது அதிகரிக்கிறதா இல்லையா? இந்தியாவின் பெயர் உருவாக்கப்படுகிறதா? உலகம் இந்தியாவின் பெருமை அதிகரிக்கிறதா இல்லையா? 14 கோடி குடும்பங்கள் குழாய் நீர்த்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறுகிறது. 34 கோடிக்கும் அதிகமானோர் ஆயுஷ்மான் பாரத் அட்டையை பெற்றுள்ளனர். 50 கோடி பேர் ஜன்தன் கணக்கு வைத்துள்ளனர். இது நிதி உள்ளடக்க திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மக்களின் கணக்கில் பணம் இல்லை என்றால், மாத வருமானத்தில் சேமிப்பு இல்லை என்றால், வங்கிக் கணக்கு தொடங்குவதால் மட்டும் நிதி சேர்க்கை நடக்குமா? எத்தனையோ திட்டங்களின் எண்ணிக்கை இருக்கிறது, இன்னும் வேலைவாய்ப்பின் கணக்கே இல்லை. மக்களின் வருமானம் குறித்த தரவு இல்லை. உண்மையான முகத்தைக் காட்டும் படம் எதுவுமில்லை. நீங்கள் பெருமையுடன் இறுக்கமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இறுக்கமாக இருங்கள். நாங்கள் 2047 வரை இறுக்கமாக இருந்து அதை சமாளிக்க வேண்டும். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.